SBS தமிழ்.
வணக்கம் யசோதா அவர்களே.
வணக்கம் ரேசல். முதலாவதாக நான் SBS தமிழ் ஒலிபரப்பு சேவை ரசிகர்களுக்கு எனது மனதார்ந்த தமிழ் வணக்கங்கள்.
இப்போ உங்கள் பின்னணி பற்றி சொல்லுங்களேன், நீங்கள் யாரு, எப்படி அரசியலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுருக்கமான ஒரு பின்னணி சொல்லுங்கள் எங்களுக்காக.
எனது பெயர் யசோதா பொன்னத்துறை. நான் 22 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய கணவனருக்கு இங்கே கல்யாணம் பண்ணி இந்த பெர்த் மாநகருக்கு வந்து சேர்ந்தேன். அவருக்கு பெர்த் தான் பிடிக்கும். மாணபடியால் நான் பெர்த்லேயே தான் இங்கே இருக்கிறேன் 22 இயர்ஸ் ஆகவே. என்னுடைய பின்னணி சொல்லும் போது என்னுடைய படிப்பு விஷயம் பிகாம் டபுள் மேஜர் பண்ணியிருக்கிறேன் அக்கவுண்டிங் டெக்னாலஜிஸில். அப்புறம் MBA ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மைனிங்ல வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதை விட நான் கர்நாடிக் மியூசிக்ல கொஞ்சம் வீணையும் படிச்சிருக்கிறேன். மீதி சமூக பணியிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு தான் நான் தேர்தலில் போட்டி போட வேண்டும் ஒரு ஆசை இருந்தபடியாக தான் இப்போ அரசியலில் மெதுவாக இறங்கியுள்ளேன்.
பொதுவாக பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றதில்லை, நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான பெண்மணி, எப்படி அரசியலுக்கு வந்தீங்க, ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சீங்க?
எனக்கு அரசியல் ஒன்றும் புதிதான வேர்டே கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய பார்ட்னர் இலங்கையில் பெயர் போட அரசியல்வாதியா இருந்தார். அவர் அரசியல்வாதியா இருக்க முன்னாடி அவர் ஸ்கூல் பிரின்சிபல் அதிபராக 28 வருடம் யாழ்ப்பாணத்தில் காரிநகர் என்ற ஊரில் கர்ணர் இந்து கல்லூரியை கட்டி 28 வருஷம் அவர் அதிபராக இருந்தார். அந்த பதவியை விட்டு அதற்கு அப்புறமாக அவர் அரசியலில் ஈடுபட்டு வட்டுக்கோட்டை என் டி தியாகராஜா என்று ரொம்ப பெயர் போன அரசியல்வாதியா இருந்தபடியால் எனக்கு சிறு வயதிலிருந்தே வீட்டிலேயே எப்பவுமே அரசியல் பற்றி பேசுவதும் சமூக பணிகள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதேதான் பேச்சு சோசியலிசம் பொலிசியில் தான் நாங்கள் வளர்ந்த நாங்கள். ஸோ எனக்கு அனைபடியால் அரசியல் ஒன்றும் புதுவை இல்லை, அதைத்தான் நான் சொல்ல முடியும்.
சரி, ஆஸ்திரேலியா வந்த பிறகு கூட அல்லது பெர்த்துக்கு குடியேறின பிறகு கூட எப்படி அரசியலோட நீங்க இணைஞ்சீங்க?
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் இங்க இருக்கிற இடம் வந்து வெலட்டன், அது ரிவர்டன் ஏரியா. ரிவர்டன்ல இங்க வந்து இருந்த முன்னாள் இருந்த ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா வந்தாரு. அவர் வந்து பேசி கொண்டிருக்கும் போது அவர் ஏதோ விஷயமாக எங்கள் கூட பேசிக்கொண்டு அவருக்கு புரிந்து விட்டது நானும் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து தான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் மூலம் சுவாமி மக்களே அந்த காலத்தில் இருக்கும்போது அவர்களுடன் நானும் சிறு சிறு வேலைகள் வாலண்டியர் ஒர்க்கில் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி எலெக்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த பூத் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, லெட்டர் ட்ராப்பிங், இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அது மாதிரி சிறுக சிறுக எங்களுடைய படிகளை எடுத்து வச்சு எங்கிட்ட ஆஸ்திரேலியன் அரசியலிலும் எனக்கு ஆசை ஏற்பட்டது.
சரி, இப்ப பொதுவாக வந்து பெண்கள் அரசியலுக்கு வர்றதை ஆண்கள் விரும்புறதில்லை, இன்னும் குறிப்பாக வந்து தந்தையர் அனுமதித்தாலும் அவங்க திருமணம் ஆயிட்டான்னு சொன்னானா கணவர்கள் பொதுவாக பெண்கள் அரசியலுக்கு போறத வந்து விரும்புறதில்லை. என்ன உனக்கு என்ன வேலை, அரசியல் வீட்டில இருங்கிற மாதிரி தான் சொல்றத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பின்னணியில எப்படி வந்து துணிச்சலாக வந்து நீங்க அரசியல் களத்துக்கு வந்தீங்க, தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறீங்க, ஜெயிச்சிருக்கிறீங்க, அது எப்படி நடந்தது சொல்லுங்களேன்.
ஓகே, அது என்னுடைய கணவர். நான் ரொம்ப நன்றி எனக்கு நன்றி கடன் கூற வேண்டும் என்னுடைய கணவருக்கு. அவர் கால் என்று அவருக்கு பேர். அவர் வந்து எப்பவுமே ஒவ்வொரு மனிதரிடமும் அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃப்ரீடம் உரிமை இருக்கு என்றுதான் அவருடைய நம்பிக்கை. நான் அந்த வகையில் எனக்கு பூர்வ புண்ணியமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு காலமாக நான் இங்கே இந்த பெர்த்துக்கு வந்து நான் அப்புறம் என்னுடைய படிப்பு எல்லாம் பிகாம் MBA படிச்சு முடிச்சு வேலை பார்த்து எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார், 20 வயசு. என்னை சமூக உதவிகளிலேயும் என்னை ஈடுபடுத்துறதுக்கு அவர் ரொம்ப உதவியா இருப்பார், எப்பவுமே ரொம்ப உதவியா இருப்பார். நான் இந்த எலெக்ஷன் என்று முன்னாடி வர முதலே நான் என்னுடைய மகனுடைய பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் இந்த PNF என்று சொல்லுவாங்க, அவர் அதில் நான் பிரசிடண்டா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் அதில் நான் ட்ரெஷராக இருந்தேன். அப்புறம் சின்ன சின்ன வேலையில நான் செய்து இங்கேத்தான் இங்கு உள்ள சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் பயின்று கொண்டேன், எப்படி சமூகத்தில் நாங்கள் வேலை செய்ய முடியும் என்று சொல்லி. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் அதுலேயும் என்னுடைய மகனாக இருந்த போது அங்கேயும் நான் ஈடுபட்டு கொண்டேன். ஸோ எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை விட அது எப்படி நாங்கள் ஒரு ஒரு அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி அணுகணும், அதுவும் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. நான் கணவனுக்கு தான் ரொம்ப நன்றியா இருக்கின்றேன். ஏனென்றால் அவர் என்னை நம்பி எனக்கு இருக்கிற விருப்பத்தை நான் வெளிப்படுத்த எனக்கு எல்லாம் முழு அனுமதி கொடுத்திருக்கிறார்.
மற்றபடி வேற யார் உங்களை தூண்டுறாங்க, அரசியலுக்கு போங்க, போட்டி போடுங்க, தேர்தல் இல்லைங்க அப்படின்னு எல்லாம்?
இங்குள்ள தமிழ் மக்களும் விட நான் சொல்வேன், முக்கியமாக ஆஸ்திரேலியன் பொலிட்டிஷியன்ஸ் ஆக இருக்கலாம், இங்க சபர்ப்ல இருக்கும் வேற அசோசியேஷன்ஸ் கிளப்ஸ் அவங்க எல்லாரும் சொன்னார்கள், எஸ் யூ ஆர் ப்ராபபிலி வெரி குட் ஃபிட் ஃபார் அ சேர் பர்சன், யங் பர்சன் ஹூ ஹஸ் எனர்ஜி ஹூ வில் மேக் சேஞ்ச், அது மாதிரி சொல்லிச்சு. ஸோ அப்படி எனக்கு ரொம்ப தூண்டி விட்டு, அவன் அவர்கள் தூண்டி விட்டதற்காக நான் அதில் ஈடுபடவில்லை, நானும் அதை அனலைஸ் பண்ணி இது எப்படி பண்ண முடியும், எந்த பப்ளிக் வேலை எடுத்தாலுமே அதில் எல்லாரும் நல்லதுன்னு சொல்வார்கள் கூடாதுன்னு சொல்வார்கள், ஆனால் அதையும் ஏற்க வேண்டும், நல்ல விஷயங்களையும் ஏற்க வேண்டும், அவர்கள் சொல்ற விஷயத்துல ஏதாவது பிளஸோ மைனஸ் இருந்தால் அதையும் அனலைஸ் பண்ணி அதை எப்படி நாங்கள் அந்த சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்றதுக்கும் உங்களுக்கு உதவி வேணும். அறிவுள்ளவர்கள் எங்களுக்கு அறிவு மட்டுமில்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர்களும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும். அப்படி எனக்கு ஒரு நல்ல கூட்டமான மக்கள் என் கூட இருக்கிறபடியாத்தான் நான் இந்த தொழிலில் இப்போ இறங்கியுள்ளேன்.
பொதுவாக வந்து தேர்தலில் போட்டி போடும்போது இப்போ நீங்கள் மைனாரிட்டி, இப்போ சிறுபான்மை இனத்தை சார்ந்தவராக இருந்தால் இப்போ அதில் வந்து பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தா தான் உங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற முடியும். அது வந்து லகுவான விஷயம் இல்லை. பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை கவர் அளவுக்கு உங்களுக்கு ஆளுமை அல்லது வந்து மதிப்பு மரியாதை செல்வாக்கு இருக்கணும். உங்களை பொறுத்தளவில் நீங்கள் இருக்கிற அந்த கேனிங் அப்படின்னு சொல்கிற அந்த நகரத்தில் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக இல்லை. அப்படி இருந்த பிறகு எப்படி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது, வெற்றி பெற முடிஞ்சது?
தமிழ் மக்கள் அதிகம் இல்லாவிட்டாலும் எத்னிக் கம்யூனிட்டி இஸ் வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்து 94,000 பாப்புலேஷன்ல வந்து 50% பெண்கள் 50% ஆண்கள் இருக்கிறார்கள் தற்போது. அதுலேயும் அந்த 94,000 பாப்புலேஷன்லையுமே 40% வந்து ஆங்கிலம் ரெண்டாவது மொழியாக தான் வீட்டில் பேசுகிறார்கள். அவ்வளவுக்கு வெளிநாட்டவர்கள் இந்த இந்த கேனிங்கில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் என்ன தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நான் ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி என்றதை நான் திடமாக நம்புகின்றேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் இது அரசியலில் இறங்கினேன். அவங்க வந்து இந்த ஆஸ்திரேலியால வந்து மல்டி கல்ச்சரலிசம் பீப்புளுக்கு மக்களுக்கு எவ்வளவோ மரியாதை இருக்குது. ஏன்னா அவர்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, யுவர் கல்ச்சர் இஸ் சோ ரிச், அது எவ்வளவு பெருமையா பேசுறாங்க அவங்க எங்க கல்ச்சரை பத்தி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்பவுமே அடிக்கடி எங்க கவுன்சில் சேம்பர் மீட்டிங்ல கூட நான் எங்களுடைய கலாச்சார உடுப்பில் ஆடையில் தான் போவேன், சில நேரங்களில் சேலை கட்டை விட்டு தான் போவேன். அவர்கள் சொல்வார்கள், அது எவ்வளவு பெருமையா இருக்கு அவர்களை இப்படி மதிப்பு கொடுக்கும் போது. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் நானும் என்னுடைய பொலிசி என்னுடைய கொள்கைகளையும் நான் அலசி ஆராய்ந்துதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நின்றேன். 4 கொள்கைகளை வெற்றிக்கொண்டுதான் நின்றேன். ஒன்று வந்து கவர்னன்ஸ், அப்புறம் பெண்களை பற்றி எப்படி பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் அபிவிருத்தி செய்யலாம், ஸ்மால் பிசினஸ், 4வது விஷயம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். இது 4 விஷயம் என்னுடைய மனதுக்கு ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் மேட்டர். ஸோ தீஸ் ஆர் த பாலிசி. இந்த பாலிசிஸை வச்சு தான் நான் அந்த பிளாட்ஃபார்ம்க்கு இறங்கினேன் லோக்கல் கவர்மெண்ட் சொன்னாலுமே.
சரி, பொதுவாக வந்து அரசியலில் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது எளிதாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சவாலான ஒரு துறை. எப்படி நீங்க தாக்கு பிடிக்கிறீங்க, எப்படி தாக்கு பிடிக்க போறீங்க?
அது நல்ல கேள்விதான் நீங்க கேட்டீர்கள். அதை நாங்கள் எப்படி எடுக்கின்றோம் என்றதுதான் அது எங்களோட கையில தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சவாலா இருக்கலாம். ஒரு காலையில் ஒரு இமெயில் வரலாம், ஒருத்தர் ஏதாவது பெட்டி விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் ஒரு 2 மணி நேரம் யாராவது உங்களை பாராட்டி ஒரு இமெயில் அனுப்புவார். அதே மாதிரி ஒரு மிக்ஸ் ஒரு சாம்பார் மாதிரி தான் இருக்கும் இந்த லைஃப்பை பார்த்தா டெய்லி. ஆனால் அதை ஒவ்வொன்றையும் எப்படி நாங்கள் தனி அந்த விஷயத்தை மெரிட் மட்டும்தான் இருக்கணும். அதை பர்சனலாக எடுக்காமல் இமோஷனலாக எடுக்காமல் அந்த விஷயத்தை ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் மெரிட் அப்படி மட்டும் எடுத்தா அது விஷயத்தை ஈஸியாவே கொண்டு போய் சேர்த்துடலாம். அதுதான் என்னுடைய கொள்கை. அப்படித்தான் நான் சவாலாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். ஆனால் எனக்கு இது இது எல்லாம் மாதிரி நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, உணர்ச்சி இருக்குது, பெண்கள் இன்னும் கூட உணர்ச்சி இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி வந்து என்னுடைய சங்கீதம் தான். எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வேலை செஞ்சு வந்தாலும் ஒரு இரவு நேரம் என்றாலும் ரெண்டு நல்ல கச்சேரி பாட்டு போட்டு நல்ல சத்தமா பாட்டு கேட்டு அல்லது நான் வீடை வாசிச்சேன்னா எனக்கு இருக்கிற எல்லா மனக்கவலையும் மாறிவிடும். ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஆதாரம்.
சரி, அடுத்து வந்து எதிர்காலம் அதை பற்றி சொல்லுங்களேன். அரசியலில் வந்து உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க?
நான் தற்போது நான் என்ன வேலை பணி செய்ய வருமோ அதை கவனமாகவும் ஊக்கமாகவும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் எதிர்காலத்திலும் எங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷனுக்கு நிற்கலாமா அல்லது மேயர் பதவியா ஸ்டேட் எலெக்ஷனுக்கோ அல்லது ஃபெடரல் எலெக்ஷனு கூட நிற்கிறதுக்கும் ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் அதையும் நோக்கித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பப்ப அந்தந்த கொள்கைகளும் பாலிசிகளையும் பார்த்து எப்படி அது என்னுடைய என்னுடைய அறிவுக்கும் அவர்களுடைய பாலிசிக்கும் நான் வளர்ந்து அங்கு அந்த அந்த நிலை அடைய முடியுமா என்றும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தற்போது அதை அந்த விஷயத்தை.
மிக நன்றி யசோதா அவர்களே. அரசியலில் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தருது. உங்களை நினைத்து தமிழ் சமூகம் நிச்சயம் பெருமை கொள்கிறது. வாழ்த்துக்கள். அரசியலில் மேலும் பல படிகள் உயர நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
மிக்க நன்றி ரைசல்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.